நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம் பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டுக்குடியில் வாணியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரும்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரும்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவும் கேள்விகளுக்கு விடை காணும் சத்சங்கமாகவும் அமைகின்றது. இன்று எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வந்திருக்கின்றது. ஆகவே அதற்கு பதில் கண்டு மற்றைய நேரத்தை இன்னும் சில அடிப்படை விடயங்கள் பேராசிரியர் சொன்னவற்றை கருத்திற்கு எடுப்போம் என்று இருக்கின்றேன். முதலாவது வந்த கேள்விக்கும் பதிலை காண்போம். ஒரு நண்பர் கேள்வி போட்டிருக்கின்றார். இது எல்லோருக்கும் இருக்கும் கேள்விதான். நான் கிரியா யோகத்தில் இவ்வளவு காலம் பயணித்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 10 வருடங்கள். நான் ஒரு பழைய சாதகர் உங்களுடைய சங்கத்தில். ஆனால் இப்போதுதான் நீங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் கூறி வருகின்றீர்கள். அதை நான் முதல் மிகவும் ஆச்சரியமாக பார்த்தேன். ஏனென்றால் சத்குரு கிரியா பாபாஜியின் வழி நிற்கின்றோம், வழி நிற்க வேண்டும் என்றெல்லாம் கூறினீர்கள். அதன் வழி நிற்கின்றோம், அந்த சாதனை செய்கின்றோம். இது சைவ சித்தாந்த அறிவு இப்போது கிடைக்கின்றது என்று அறிகின்றேன். சத்சங்கங்களை பார்ப்பேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் சத்குரு வழி நின்றே எங்களுடைய ஞானத்தை, இறுதி ஞானத்தை எங்களுடைய ஆன்மா அடையுமா என்பது என்னுடைய கேள்வி. அல்லது நீங்கள் உங்களுடைய சைவ சித்தாந்த வகுப்பில் கூறுவது போல சிவ அனுபவம் பெற்று பதிஞானம் அடைய வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வி. ஏனென்றால் நான் கிரியா யோகத்தில் தவண்டு கொண்டு வரும்போது 10 வருடங்களாக அதிலிருந்தே எங்களுடைய உச்ச நிலைக்கு சென்று விடலாம் என்று இருந்தேன். இப்போதுதான் தெரிகின்றது, ஒரு நிலையை நாங்கள் எட்டி இறுதி நிலையை நாங்கள் முழுமையாக அறியவில்லை என்று. இது உண்மைதானே ஐயா என்பது கேள்வி. மிகவும் அருமையான கேள்வி, அது பலருக்கும் உண்டு. அதை நான் எப்படி இங்கு தொடங்குகின்றேன் என்றால், மாதா பிதா குரு தெய்வம் என்று எல்லோருமே படித்திருக்கின்றோம். இந்த ஆன்மீகத்திற்குள் வர முதல் சிறு பிள்ளைகளிலிருந்து பாடசாலை. அதன் கருத்தென்ன? மாதா சொல்லித்தான் எங்களுக்கு பிதாவை தெரியும், பிதா சொல்லித்தான் குருவை தெரியும், குரு சொல்லித்தான் தெய்வத்தை தெரியும். இது ஒழுங்குமுறை என்று எல்லோராலும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஒழுங்குமுறை. அது சிறு வயதிலிருந்தே படித்திருக்கின்றோம். அந்த முறைப்படிதான் நாங்கள் தெய்வத்தை அணுகுகின்றோம் என்று. இங்கே கிரியா சாதகர்களுக்கு அந்த நாலாம் நிலையில் இருக்கும் தெய்வம் என்பதில் இரண்டு பெயர்கள் அடங்கியிருக்கின்றார்கள். ஒன்று சத்குரு கிரியா பாபாஜி, மற்றது சாட்சாத் சிவன். ஏன் அவர்கள் இருவர் அடங்கி இருக்கின்றார்கள் என்றால், சத்குரு கிரியா பாபாஜி சிவனின் மைந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுடைய குருமார்களால். அதுதான் உண்மை. ஆகவே இந்த வழியை பின்பற்றுபவர்கள், இந்த விடயங்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த கேள்வி வரக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய ஆரம்ப வயதில் மாதா சொல்லித்தான் எங்களுக்கு எங்களுடைய அப்பா யார் என்று தெரியும் என்பது வழிமொழி. அதே நேரம் அப்பா கொண்டு போய் குருவை காட்டுவார் என்று சொல்வது, எங்களை பாடசாலையில் சேர்ப்பது, வித்யா குருக்களிடம் படிப்பதற்கு, அது அந்த கால படிப்பு முறை, இந்த காலத்தில் பாடசாலையில் சேர்ப்பது, கல்வி பயில்வதற்கு, அதுவும் அந்த ஆசிரியர்களை நாங்கள் வித்யா குரு என்று எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு ஆன்மீகத்தை போதிப்பது எங்களுடைய பேராசிரியர்கள், அவர்களும் வித்யா குருக்கள். எங்களுக்கு இந்த கிரியா யோகத்தை சொல்லி தந்தவர்களும் வித்யா குருக்கள். அது சுவாமி ராமாக இருக்கலாம், ஜோகி ராமையாவாக இருக்கலாம், வேறு குருமார்களாக இருக்கலாம். ஆகவே மாதா பிதா தெய்வம் குரு, மாதா பிதா குரு தெய்வம், இந்த குரு வரைக்கும் நாங்கள் அந்த படிகளில் தான் வந்தோம். வந்துட்டு நாங்கள் தெய்வத்தை அறியும் போது நாங்கள் முதலாக அறிந்தது சத்குரு கிரியா பாபாஜியே அந்த நிலையில். அதற்கு பின் இந்த சைவ சித்தாந்த அடிப்படையில், சிவயோகத்தில் இருந்து வந்த சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்து வந்த கிரியா யோகம் என்று அறியக்கூடிய விடயங்கள் இப்போது 2 வருடங்களாக பாபாஜி அருளினால் கிடைக்கின்றது. அது புதிதல்ல, ஜோகி ராமையா அவர்கள் நாசுக்காக சொல்லிவிட்டு சென்ற விடயம். அது உண்மை. ஆகவே அந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் போதுதான் சத்குரு கிரியா பாபாஜிக்கும் மேலே ஒரு இடம் உண்டு, அது சாட்சாத் சிவன். அது ஏன் அந்த இடம் ஒன்று உண்டென்றால், இருவரும் தெய்வமாக இருந்தாலும் சிவன் அதாவது பரம்பொருளால் தான் எங்களுக்கு பதிஞானத்தை கொடுக்க முடியுமே தவிர வேறு ஒருவராலும் பதிஞானத்தை கொடுக்க முடியாது, சாட்சாத் பாபாஜியால் கூட கொடுக்க முடியாது. அது பரம்பொருளுக்குரியது. அதுவும் அவர் விரும்பினால்தான் கொடுப்பார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே நீங்கள் ஒன்றும் தவறவிடவில்லை அன்பரே. உங்களுக்கு அது இந்த பிறப்பில் நீங்கள் பாபாஜியை பின்பற்றலாம் முழுமையாக என்று சென்று கொண்டிருந்தாலும், ஏதோ ஒரு பிறப்பில் அது உங்களுக்கு கிடைக்கத்தான் போகின்றது பாபாஜியினால். ஆனால் இந்த பிறப்பிலேயே அதன் ஆரம்பம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் செல்லும் வழியில் ஒருவிதமான மாற்றமும் இல்லை. அந்த வழி சென்றுதான் இந்த வழியை இறுதியில் பெற்றலாமே தவிர, அந்த வழியை விட்டுவிட்டு வேறு வழிகளுக்கு வந்து இந்த வழியை அடைவதென்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்? சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் 4 படிநிலைகள், வழிமுறைகள் என்று சொல்வார்கள், சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த யோகத்தில் இருக்கும் கிரியா யோகத்தில் தான் நாங்கள் சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தை பழகுகின்றோம். அதற்கு மேலே இன்னொன்று இருக்கின்றது, ஞானம். அதுதான் படிமுறைகள். ஆகவே அந்த ஞானத்திற்கு யார் என்ற கேள்வி, இப்போது நாங்கள் அதை படித்து கொண்டு வரும்போது அந்த கேள்வி பிறக்கும் போதுதான் அந்த இறுதியான பதிஞானத்தை தரக்கூடியது, ஞானத்தில் ஞானத்தை சாட்சாத் சிவபெருமான் என்பது தெரிய வருகின்றது. ஆனால் ஞானத்தில் யோகத்தை சத்குரு கிரியா பாபாஜி ஞானத்தில் தருகின்றார். அதில் ஒரு விதமான விரயமும் இல்லை. அதை ஜோகி ராமையா அவர்கள் 16 முறை என்று சொல்லி தந்துவிட்டு சென்று விட்டார். சரியையில் 4, கிரியையில் 4, யோகத்தில் 4, ஞானத்தில் 4. ஆகவே கிரியா பாபாஜி அவர்கள் ஞானத்தில் 3ஆம் நிலையான யோகம் வரைக்கும் எங்களை அழைத்துச் செல்கின்றார். அதுதான் அவருடைய கிரியா யோகம். ஆனால் ஞானத்தின் ஞானம், அதற்கும் சத்குரு கிரியா பாபாஜி ஞானத்தில் யோகம் முடிந்தவுடன் ஞானத்தின் ஞானம் படிகளில் எங்களை விடுகின்றார். அங்கு ஒருவரும் அதற்கு மேல் அழைக்க முடியாது. நாங்கள் சாட்சாத் சிவபெருமானின் கடைக்கண் பார்வை எங்களில் பட வேண்டும். அந்த பதிஞானத்தை அவர் தருவதற்கு. ஆகவே நாங்கள் போகும் வழிமுறைகள், கிரியா யோகத்தில் நாங்கள் செய்பவை ஒன்றும் பிழை அல்ல, முழுக்க முழுக்க தேவை ஞானத்தில் யோகத்தை முடிப்பதற்கு. முடித்தால் ஞானத்தில் ஞானத்திற்கு ஒருவருமே தேவையில்லை, யாரும் இருந்தாலும் அது கிடையாது. ஏன் அதை தரவல்லது சாட்சாத் சிவபெருமான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இதை நாங்கள் மிகவும் அறிய வேண்டும், அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு அன்பர்களுக்கும் இதை பற்றிய மன கேள்விகள், சஞ்சலங்கள் வந்துவிடக்கூடாது. நாங்கள் போகும் வழி சரியான வழி, பாபாஜி வழி என்றபடியால் நாங்கள் செல்வது சரி. ஆகவேதான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் நாங்கள் அந்த வழியில் நின்று கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு இப்போது அந்த இறுதி வழியை காண்பிக்கின்றார். எண்ணத்தின் மூலம், அறிவு நிலை மூலம் அதை அடைவதற்கு எத்தனை புறப்புக்கள் என்பது எங்களுக்கே தெரியாது, எங்களுடைய அறிவு திறனை பொறுத்தது. ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்போம் என்பரே. எல்லாம் சரியாகத்தான் நடைபெறுகின்றது. இப்போதுதான் எங்களுக்கு அந்த இறுதி நிலையை பற்றி செய்திகள் கிடைத்திருக்கின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து நான் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் அதை பற்றி மனக்குழப்பம் அடைய தேவையில்லை என்று இந்த சத்சங்கத்தில் உங்களுடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன். அடுத்ததாக இந்த ஒரே ஒரு கேள்வி வந்தபடியால் அதை பார்த்தோம். இன்னொரு விடயம் நான் உங்களுடன் பேச வேண்டும் என்று நினைத்தேன். பேராசிரியர் அதை அழகாக விளங்கப்படுத்தியபடியால் அந்த விளக்கத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு மிகவும் சந்தோஷம். அதை உங்களோடும் அதை பங்கு பெற்று கொள்வோம். ஏனென்றால் அது அடிப்படை கருத்து. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்கின்றோம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். எந்த அலுவல்களை நாங்கள் முடிக்க வேண்டுமென்றாலும் முயற்சி இல்லை என்றால் உங்களுக்கு திருவினை இல்லை என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி. முயற்சிக்க வேண்டும், முயற்சி நடக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையில். அது பொருளாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆன்மீகத்தில் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த முயற்சிக்கும் வினைக்கும் வினை பயனுக்கும் இருக்கிற தொடர்பு எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் பேராசிரியர். இது சைவ சித்தாந்த கருத்து தான். அதற்கு அவர் முதலாவதாக அதை விளங்கப்படுத்தும் போது, 10ஆம் வகுப்பு பிள்ளையொரால் தன்னுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு படிக்கின்றார். அது படிப்பது ஒரு முயற்சி என்று சொல்கின்றார். அவர் படித்து அதில் தான் நல்ல கிரேட் எடுக்கணும் என்று படிக்கின்றார். ஆனால் அவருடைய முயற்சி முடிந்து அவருக்கு ஒரு பலன் கிடைக்கின்றது என்று வைத்துக் கொள்கின்றார். அந்த பலன் அவர் எதிர்பார்த்தபடி ஹை கிரேடாக கிடைக்கவில்லை. இன்னொரு பிள்ளை அதே 10ஆம் வகுப்பு எக்ஸாமை படிக்கின்றது. இவர் அளவு முயற்சி எடுக்கவில்லை. இது ஒரு உவமானந்தான், உதாரணம்தான். ஆனால் அந்த பிள்ளை அந்த உச்ச கட்ட மார்க்கை எடுக்கின்றது. அப்போது இங்கு என்ன பிழை நடக்கின்றது என்று பார்த்தால், அந்த பிள்ளை, முதலாவது பிள்ளை, அங்கே ஹை கிரேட் எடுக்கணும் என்று முயற்சி செய்து முயற்சி நடக்கின்றது இறைவன் சொன்னபடி எங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் அவரை எடுக்க முடியவில்லை. மற்றவர் முயற்சி பெரிதாக செய்யாமலே அவருக்கு கிடைக்கின்றது. அதை அவர் எங்கு அழகாக விளங்கப்படுத்துகின்றார் என்றால், பேராசிரியர், இந்த பிறப்பில் நாங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாம், முயற்சிக்குரிய பயன்கள் எல்லாம் பழைய பிறப்பில் இருந்து வந்த வினை பயன் என்பதை இங்கு ஆதாரமாக சொல்கின்றார். ஆகவே இந்த பிறப்பில் அந்த 10ஆம் வகுப்பு பிள்ளை படித்தது உண்மைதான், காடாக படித்தது உண்மைதான். ஆனால் அந்த பலன் வரும்போது அவருடைய வினை காரணமாக அவருக்கு அது எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. இன்னொரு பிள்ளை சுமாராக படிக்கின்றது, நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைதான். ஆனால் அவரால் அதை எட்ட முடிகின்றது. ஏனென்றால் அவருக்கு போன பிறப்புகளில் இருந்து வந்த வினையில் அது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றது என்று சொல்கின்றார். அதை வைத்து அவர் இங்கு என்ன சொல்கின்றார் என்றால், இந்த முயற்சி என்பது ஒவ்வொரு பிறப்பிலும் நிச்சயமாக ஆன்மாக்கள் எடுக்க வேண்டிய விடயம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய பலன் உடனே கிடைக்காவிட்டால் அதனால் மனம் தளரக்கூடாது என்று சைவ சித்தாந்த முறைப்படி விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே அதனுடைய கருத்து என்ன? இந்த பிறப்பில் அந்த பிள்ளை முயற்சி செய்து அதை எடுக்காவிட்டாலும் அடுத்தடுத்த பிறப்புகளில் போகும்போது இந்த பிறப்புகளில் செய்த முயற்சிக்குரிய பலன் அடுத்த பிறப்பில் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்கின்றார். இது சும்மா ஒரு வகுப்பை வைத்து அவர் சொன்ன உதாரணம். அதே நேரம் அவர் ஆன்மீகத்தை வைத்தும் ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது தன்னிடம் பல சைவ சித்தாந்த மாணாக்கர்கள் இருக்கின்றார்கள், படிக்கின்றார்கள். ஆனால் 10 மாதமாக தங்களுக்கு சிலர் சொல்வார்களாம், தங்களுக்கு படித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் ஒன்றும் ஏறுதில்லை, ஒன்றும் விளக்கம் சரியாக கிடைக்கின்றது, ஆனால் அதை கிரகிக்கும் தன்மை இல்லையே ஐயா, இன்னொரு 2 மாதம் தொடர்ந்து வருகின்றோம், ஏதும் விளங்கினால் தொடர்கின்றோம், அல்லது எங்களுடைய காசை நீங்கள் திருப்பித்தாங்கள், நாங்கள் பதிவு செய்த காசை என்று கேட்டார்களாம் என்று உவமானத்துக்கு சொல்கின்றார். ஆகவே அவர்களுக்கு விளங்கவில்லை, அவர்களுக்கு அந்த விளக்கம் இந்த பிறப்பில் அவர்களுடைய முயற்சியால் அந்த வகுப்பை படிக்கின்றார்கள், கிடைக்காவிட்டாலும் நிச்சயமாக அடுத்த பிறப்பில் அந்த விளக்கம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் தவற விடுகின்றார்கள். ஆனால் இந்த பிறப்பில் ஏன் தங்களுக்கு கிடைக்கவில்லை, மற்றவர்களுக்கு கொஞ்சமாவது விளங்குகின்றது என்பதை அவர்கள் தப்பாக பார்க்கின்றார்கள். இந்த பிறப்பிலேயே நானும் அவர்களுடன் தானே வகுப்பில் இருந்தேன், எனக்கு கிடைக்கவில்லை, மற்றவர்களுக்கு கிடைக்கின்றது என்பது பிழையான விடயம் என்று இங்கு கூறுகின்றார். எல்லோரும் செய்த முயற்சி ஒன்றுதான், ஆனால் அந்த முயற்சிக்குரிய பலன்கள் பழைய பிறவிகளில் இருந்து வந்த இன்ப துன்ப பலன்களே தவிர இந்த பிறப்பில் அவர் எடுத்த முயற்சிக்குரிய பலன் இல்லை என்று சைவ சித்தாந்தம் சொல்வதாக இந்த கோட்பாட்டை மிகவும் அருமையாக விளங்கப்படுத்தினார். அது மிகவும் அற்புதமாக இருந்தது எனக்கு. ஏனென்றால் நாங்களும் படிக்கின்றோம், வேலை தொழில் பார்க்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம், எங்களுடைய தொழில்களில் எங்களுடைய படிப்புகளில் நாங்கள் சில சில சக மாணவர்களுடன் ஒப்பிடும்போது எங்களுடைய நிலை நாங்கள் அவர்கள் மாதிரி வகுப்பில் திறமையாக தொழிலில் திறமையாக இருந்தாலும் ஒரு சிலர் எங்களை விட கூடுதலாக அந்த திறமையை காட்டி இருந்தாலும் அவர்களுடைய முன்னேற்றம் கூடுதலாக இருக்கின்றது எங்களை விட என்பதை நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் பார்க்கின்றோம், எல்லோரும் பார்க்கின்றோம். ஆனால் அதற்குரிய காரணத்தை இந்த 3 சொல்லின் மூலம், சைவ சித்தாந்த சொல்லின் மூலம் நாங்கள் புரிதல் வேண்டும் என்பதற்காக இதை சொல்கின்றார் பேராசிரியர். இது அவர் சொல்லவில்லை, இது சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டுக்குரிய விளக்கமாக சொன்னார். ஆகவே இது அறிவு நூலில் இருந்து வந்தது, இதில் வேறு ஒரு கேள்விக்குறியும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த பிறவியில் முயற்சிகள் எடுக்கின்றோம், முயற்சி சிலவற்றை நாங்கள் வெல்கின்றோம், சிலவற்றில் முழுமையாக வெல்லவில்லை. எல்லாவற்றிற்கும் உரிய காரணம் அந்த முயற்சிக்குரிய பலன் பழைய பிறப்புகளில் செய்த வினைகளை பொறுத்தது என்பது அவருடைய ஆதாரமான ஒரு தரவு கிரியா சைவ சித்தாந்தத்திலிருந்து. அதை நான் உங்களுடன் இன்று சொல்லுவோம் என்றிருந்தேன். இன்னொரு விடயம் சொன்னார், அது என்னென்றால் அதுவும் இன்னொரு சிவஞான சித்தியாருடைய பாடலில் அது குறிப்பிட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த பிறவிக்கு முடிவுண்டா என்பது கேள்வி. அந்த பாடலில் அதுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று மிகவும் அருமையாக அதை கொடுத்தார். பிறவிக்கு முடிவுண்டா என்று நாங்கள் சிந்திக்கும் போது நிச்சயமாக ஒரு நேரத்தில் உண்டு, அந்த பிறவி முடிவுதான் எங்களுடைய ஞானம் பதிஞானத்தில் எங்களை கொண்டே கிரியா சாதகர்களாகிய எங்களை கொண்டே சத்குரு விடுவார். அதன் சாதனைகள் மூலம் அல்லது மற்றவர்களும் பதிஞானத்திற்கு வேறு வழிகளால் வருவார்கள். ஆகவே எல்லோருக்கும் பிறவிக்கு ஒரு முடிவுண்டு என்பது சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்து விளங்குகின்றது. ஆனால் அதை விளக்கமாக பார்க்கும்போது எல்லாம் வினை கணக்குத்தான். பிறவி என்று சொல்வது உடல் எடுப்பது, ஆன்மாக்களுக்கு உடல் இறைவன் கொடுப்பது. அந்த உடலை நீக்கியவுடன், ஆன்மா உடலை விட்டு நீங்கியவுடன் மறு உடல் எடுப்பது. இப்படியே நாங்கள் இதைத்தான் தொடர்ந்து செய்கின்றோம். அதற்கு ஒரு தமாசாக ஒரு விளையாட்டையும் சொல்றார் சொல்லி சேதையும் சொன்னார். தான் வகுப்பில் கேட்பாராம், நீங்கள் என்ன தொழில் செய்கின்றீர்கள் என்று மாணாக்கர்களை. ஒவ்வொருவரும் ப்ரௌடாக சொல்வார்களாம், நான் இன்ஜினியராக இருக்கின்றேன், தான் கூலி வேலை செய்கின்றேன், தான் டாக்டராக இருக்கின்றேன் என்று. ஆனால் தான் சொல்லுவாராம், எல்லாம் உண்மை, நீங்கள் சொன்னது உலகியலே. ஆனால் நீங்கள் என்ன தொழில் புரிகின்றீர்கள் என்று இனி சைவ சித்தாந்தியராக இருந்தும் நீங்கள் மற்றவர்கள் கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், புறக்கின்றேன் இறக்கின்றேன், அதுதான் என்னுடைய தொழில். அதன் கருத்து என்ன? முதல் வந்த பதில், உலகியல் பதில், நான் என்றதிலிருந்து வந்திருக்கின்றது. இரண்டாவது பதில், ஆன்மா என்ன தொழில் செய்கின்றது என்பதிலிருந்து வருகின்றது, அதுதான் வித்தியாசம். அதையும் அந்த இடத்தில் அவர் அந்த குறிப்பு தந்தார் என்று இங்கு சொல்லுகின்றேன். இப்போது நாங்கள் புறவிக்கு வருவோம். இந்த புறவி வினைப்பயனால் தான் கிடைக்கின்றது உடல்கள் என்று படித்திருக்கின்றோம். அதை வைத்து அழகாக விளங்கப்படுத்துகின்றார். வினைப்பயன்களையும் வினைகளை பற்றி விரிவாக பார்த்திருக்கின்றோம். செய்யும் மொத்த வினை புத்தி தத்துவத்தில் சஞ்சிதமாக இருக்கின்றது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும். இறைவன்தான் அதை இயக்குகின்றார் என்று படித்திருக்கின்றோம். ஆனால் அந்த ஸ்டோரேஜ் இருப்பது ஒவ்வொரு ஆன்மாவின் புத்தி தத்துவத்திலும். அந்த புத்தி தத்துவம் ஆன்மா ஒவ்வொரு உடலுக்கு போகும்போதும் ஆன்மாவுடன் பயணிப்பது இறுதியாக இறுதி நிலையை அடையும் வரை என்பது சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்களுக்களால் படித்திருக்கின்றோம். ஆகவே அதில் என்ன சொல்லப்படுகின்றது என்று வினைகளையும் படித்திருக்கின்றோம். மொத்த வினை சஞ்சித வினை புத்தி தத்துவத்தில் ஆன்மாக்களிடம் இருக்கின்றது. இறைவனை இயக்குகின்றான். அந்த உடலை எடுக்கும் போது பிராப்த வினையுடன் வருகின்றோம். அந்த உடலில் அந்த பிராப்த வினையை கழித்து முடியும் வரை, அந்த உடலில் எங்களுக்கு இறக்கும் நிலை வரும் வரை, அந்த பிராப்த வினையை முடித்தால்தான் அந்த இறப்பு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இறப்பு கணக்கு. அதை முடிந்தவுடன் இன்னொரு உடல் எடுக்கின்றோம். அங்கும் பிராப்த வினைகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த வினைகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படுகின்றது என்பதையும் மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். இங்கே பேராசிரியர் சொன்னது அது மிகவும் அருமையான சொல்லு. அதாவது, இந்த புறப்புக்களுக்கு கொடுக்கும் வினைகள் எல்லாம், வினைகள் பக்குவப்படும் போதுதான் அந்தந்த உடல்களுக்கு இறைவன் அந்த சஞ்சித வினையிலிருந்து கொடுக்கின்றார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கருத்து, நாங்கள் தெரிந்திருக்க வேண்டியது. நாங்கள் பல வினைகள், பல தீ வினைகளை இந்த புறப்பில் செய்திருக்கலாம். ஆனால் அதுக்குரிய வினை கணக்கெல்லாம் அடுத்த பிறப்பிலேயே கிடைக்கும் என்று இல்லை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. வினைகள் பக்குவப்பட வேண்டும் என்று அந்த சொல்லை சொல்வார்கள். அதன் கருத்து என்ன? வினைகள் பக்குவப்படுவதென்றால், நீங்கள் செய்த வினை இந்த பிறப்பில் செய்திருந்தால் அது அடுத்த பிறப்பிலேயே தந்து, அடுத்த பிறப்பிலேயே இந்த பிறப்பில் செய்த வினையெல்லாம் முடிந்து விடும் என்று இல்லையா? ஏனென்றால் அந்த வினையின் தாக்கத்தை எந்த உடலில் நீங்கள் இருக்கும்போது உங்களால் அதை செய்து அந்த அனுபவத்தை பெற முடியுமோ அந்த உடலில் தான் அந்த வினைகள் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே சஞ்சித வினையாகிய மொத்த கணக்குக்கு வினைகள் ஒவ்வொரு பிறவியிலிருந்தும் போகின்றது. ஆனால் உங்களுடைய பிராப்த வினையாக அந்த உடலுக்கு தரப்படுவது, அந்த உடலில் உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவை கொடுக்கும்போது அதற்குரிய அந்த உடலுக்குரிய மற்றைய விடயங்கள் எதை பொருத்துகின்றாரோ, அது குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய மற்றைய விடயங்களாக இருக்கலாம், அதை சார்ந்த விடயங்கள், அதில் என்ன மாதிரியான வினைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும், முடிந்தால் அதிலிருந்து அனுபவம் பெற முடியுமோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதுதான் அந்த வினைக்கணக்கென்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அதை இன்று மீட்டல் செய்கின்றோம். அப்ப இங்க என்ன கேள்வி வருகின்றது? நாங்கள் ஒரு நேரத்தில் எங்களுடைய பிராப்த வினைகளை முடிக்கும் போது, சஞ்சித வினையில் இருந்து எல்லா இறைவன் தருவார் ஒவ்வொரு உடலில், அந்த கடைசி பிறப்பில் நாங்கள் அதை முடிக்கின்றோம், இறுதி வினை தந்து விட்டார். அந்த பிறப்பில் நாங்கள் சாதுரியமாக ஆகாமிய வினை செய்யாமல் இருக்க வேண்டும். அது இறை அருளை பொறுத்தது, எந்த நிலையில் நாங்கள் வாழ்கின்றோம் என்றதை பொறுத்தது. இருந்தால் அத்துடன் எங்களுடைய பிறவிக்கு முடிவு வருகின்றது என்பது அதற்குரிய பதில் என்று சொல்கின்றார். பிறவிக்கு முடிவு உண்டு. ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருகின்றது. சாதாரண ஆன்மாக்களுக்கு, அவர் சொல்வதைத்தான் இங்கு சொல்கின்றேன், சாதாரண ஆன்மாக்களுக்கு அந்த நிலையில் ஆகாமிய வினை ஈட்டாமல் இருப்பதென்றால் அது ஒரு இறை சார்ந்த நிலையான வாழ்வாக இருக்க வேண்டும் அந்த உடலில். அல்லது எப்படியோ நாங்கள் ஆகாமிய வினை செய்வோம், செய்தோம் என்றால் நிச்சயமாக அடுத்த பிறப்பும் உண்டு. ஆனால் ஒரு நிலையில் மாத்திரம் இந்த ஆகாமிய வினையை நாங்கள் கடைசி வினையை செய்யும் போது அந்த ஆகாமிய வினையை எங்களுக்கு வைத்து இன்னொரு பிறப்பு கொடுக்காமல் அந்த ஆகாமிய வினையை அப்படியே விடுவதற்கு இறை அருளால் மாத்திரம் முடியும். அது எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தது என்று சொல்கின்றார்கள். ஆனால் இங்கு ஒரு கேள்வி வருகின்றது என்று அவர் சொல்கின்றார். ஓகே, ஆகாமிய வினைகள் இறுதி பிறப்பில் இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் பிறவி உண்டு, உடல் உண்டு என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த நாயன்மார்கள் எல்லாம் இந்த இறுதி பிறப்பில் வந்தபோது அவர்கள் பிறப்பில் இருந்தபடியால் அவர்கள் நிச்சயமாக வினையாற்றி இருப்பார்கள். அது இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம், நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். கூடுதலாக அருளாளர்கள் எல்லோரும் நல்வினை செய்வார்கள் என்பது சாத்தியம், அதுவும் வினைதான். ஆனால் தீவினையும் அவர்கள் செய்திருக்கலாம். ஆகவே அவர்கள் எல்லோரும் என்னென்று அந்த பிறப்பிலேயே தங்களுடைய அருளாளர்களுடைய வேலைகளை செய்துவிட்டு இதை நாயன்மார்களை வைத்து சொல்கின்றார். அவர்கள் இறையடியை அடைகின்றார்கள் என்று படித்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார். அதற்கு அப்போ அது என்ன மாதிரி அந்த வினைக்கணக்கு வேலை செய்கின்றது என்று ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதிலும் தருகின்றார். நாயன்மார்களுடைய வினைக்கணக்கு அந்த ஆகாமிய கணக்கு மற்றைய ஆன்மாக்கள் போல அது அவர்களை பாதிக்காததற்குரிய காரணம், அந்த அருளாளர்கள் நாயன்மார்கள் அந்த நிலையில் இருப்பவர்கள் அந்த கடைசி உடலில் இருக்கும்போது செய்பவை எல்லாமே இறைவன் செய்கின்றான் என்ற முக்கரணங்களாலும் அந்த மனநிலையில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கும் வினைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் நல்வினை செய்தாலும் இறுதி பிறப்பில், தீவினை செய்தாலும் எல்லாம் இறைவனை முன்வைத்து செய்தபடியால் அது இறைவனுடைய கணக்கு. அதனால்தான் அவர்களால் இறுதி பிறப்பில் ஆகாமிய வினை இருக்கென்று இன்னொரு உடல் எடுக்காமல் அவர்களுடைய பிறப்பு முடிகின்றது என்று அருமையாக விளங்கப்படுத்தினார் இந்த விடயத்தில் ஒரு பாடலில். எவ்வளவு அற்புதம்! இதை நாங்கள் படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். இன்று அவர் அந்த ரெண்டு பாடல்களை எடுத்து விளங்கப்படுத்தியதை நேற்று கேட்கக்கூடியதாக இருந்தது எனக்கு. கேட்கும்போது இதை அன்பர்களுக்கு சொல்லுவோம் எப்பாவது ஒரு வகுப்பில் என்று பார்த்தேன். இன்று காலையாக ஒரே ஒரு கேள்வி வந்திருந்தபடியால் இதற்குரிய விளக்கத்தை சொல்லி இருக்கின்றேன். இது எங்களுக்கு மிகவும் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டியது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் குறிப்பாக முதலாவது அன்பரின் கேள்விக்கு நீங்கள் சிறப்பாக மாதா பிதா குரு தெய்வத்தை கொண்டு தெளிவான விளக்கம் தரப்பட்டது. ஆரம்பத்தில் தெய்வம் சற்குரு கிரியா பாபாஜி மற்றது சைவ சித்தாந்தத்தின்படி பரம்பொருள் என்ற கருத்து விளக்கப்பட்டதுடன் ஞானத்தை தரக்கூடியவர் சிவன். அத்துடன் ஞானத்தின் யோகம் கிரியா பாபாஜி நாளும் ஞானத்தின் யாகம் சிவன் சொல்லாலும் கிடைக்கின்ற என்ற கருத்துக்கள் மிக தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து வினைகள் பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அந்த விளக்கத்தில் வினைகள் பக்குவப்படும் போது நடைபெறும் செயலரை கொண்டு வினைக்கணக்கு பற்றிய சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதிலிருந்து மிக தெளிவான கருத்துக்கள் கிடைக்கப்பட்டது. அடுத்து நேற்றைய சத்சங்கத்தில் ஓங்காரத்தின் முக்கியத்துவம் சிறப்பியல்கள் மிக தெளிவாக விளக்கப்பட்டது. இருப்பினும் ஓங்காரத்தை பற்றி ஒரு கேள்வி என்று மனத்தில் அறிகின்றது. அதற்குரிய பதிலை அடுத்த சத்சங்கத்திலும் தரலாம், அல்லது சுருக்கமாக அதை பற்றிய கருத்துக்கள் விளக்கினாலும் நன்று. அதாவது ஓங்காரத்தில் வரும் இறை நடனாமத்தை பற்றிய சில விளக்கம் தந்தால் சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். அது உங்கள் வசதி போல் அடுத்த வகுப்பிலும் அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் அல்லது இன்றைய நேர நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்களே தீர்மானிக்கலாம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இறைவனையா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கேள்வி மறுமலி நேரத்தில் மாத்திரம் அதை பயன்படுத்துங்கள். உங்களுடைய கருத்து பரிமாற்றத்தில் அந்த கேள்விகள் நீங்கள் கொண்டு வர தேவையில்லை. ஏனென்றால் இந்த நான் ஒளி நாடா எல்லா இடமும் செல்வதால் கேள்வி பதில்களுக்கு நீங்கள் கேள்வி பதில்களுக்குரிய நேரத்தில் அதை கொண்டு வர வேண்டும். அதில் நாங்கள் இதை பற்றி சிந்திப்போம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
சந்தேகத்தை நீக்கணும்னு யாரோ அந்த சந்தேகம் மனசுல எழுந்திருக்கு, அதை நீக்கி தானே ஆகணும். நீக்காம இருக்க குருநாதருடைய வேலையா இந்த வகையில சந்தேகமும் வரணும், சந்தேகமும் நீக்கப்படணும். சந்தேகம் வர்றது நமக்கு, அதை நீக்கப்பட வேண்டியது அவருடைய கடமை. அதுதான் இந்த வகையில ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு அதிகமான
உங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் பெரிதாக வைத்து பேசுங்கள் கார்த்தி ஐயா. மற்றவர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் உங்களுடைய கருத்துக்கு. நல்லா இருக்குப்ப, சொல்லுங்க.
ஒரு மாணவர் கேட்ட கேள்விக்கு, நான் 10 வருஷமா உங்களுடைய சங்கத்துல இருக்கிறேன், பாபாஜி 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 தான் அடிக்கடி சைவ சித்தாந்தத்தை வர அதுல எனக்கு சொல்றீங்க. நான் சைவ சித்தாந்தம் படிச்சா படிச்சா அந்த நிலையை அடைய முடியுமான்னு கேட்டுருக்காங்க. நல்ல விஷயம். சைவ சித்தாந்தம் வேற ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம செய்யற பயிற்சியில நம்ம போற பாதையில ஒரு தெளிவுபடுத்து, நீ சரியாதான் போயிட்டு இருக்கிறேன்றத தெளிவுபடுத்துறாரு பாபாஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அன்னைக்கு உங்களை கூப்பிட்டு உள்ள இந்த வலைக்குள்ள உட்கார வச்சதும் அவருதான். இன்னைக்கு இந்த வலைக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கக்குள்ள இது உங்களுக்கு கொடுக்கறதும் அவருதான். இது ரெண்டும் அவர்தான் செய்ய முடியும். நீங்க ஒண்ணு செய்ய முடியாது. யாராலையும் உள்ள வந்து இந்த வலைக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள வந்து யாராலையும் ஒன்று சொல்ல முடியும், செய்யவும் முடியாது. அதுக்கு யாருக்குமே அதிகாரம் அது சத்குரு பாபாஜிக்கு மட்டுமே தான் அந்த அதிகாரம். அந்த அடிப்படையில தான் இந்த விஷயங்கள் இப்படிலாம் ஒரு மாறுதல் ஏற்படுத்தி நடக்கும். ஏன் கேள்வி எனக்கும் வந்த கேள்விதான். நான் யோகியார்கிட்ட முதல் ஏன் யோகியார் எனக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லல, இப்பதான் எனக்கு அது தெரியுது. இப்பதான் அது தெரியுதுன்னா அப்ப நம்ம அந்த அளவுக்கு பக்குவம் இல்லைன்றத பாபாஜி பார்த்துட்டாரு. நம்மள ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டாரு. அப்ப சொல்லியிருந்தா நமக்கு என்ன இவ்வளவு நீட்டிய விஷயமா இருக்கின்ற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு எழும். அதெல்லாம் போக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்மளை உட்கார வச்சு இதுக்குள்ள கொண்டுட்டு வந்து பாபாஜி இப்ப வந்து இந்த சைவ சித்தாந்த கருத்தோடு போதிக்கிறார். அதனால நம்ம சரியான வழியில இருக்கிறோம் தெளிவாகணும் இல்லையா. நம்ம அந்த வகைக்கு தான் பாபாஜி இந்த உணத்துல நம்ம உணர்த்துறாரு. அதனால நீங்க கொஞ்சம் கூட அதுக்கு ஐயப்பட வேண்டிய நல்ல விதமா பாபாஜி நல்லா நீங்க அங்கோட இருந்து இந்த விஷயங்களை அறிஞ்சு அருளாளர்கள் 27 அருளாளர்கள் அதுல சைவ சித்தாந்தத்துக்குள்ள அடங்கியிருக்காங்க. அருளால உங்களுக்கு அது கிடைக்குது. அது இறைவனுக்கு நீங்க நன்றி சொல்லி மேலும் மேலும் உங்களுடைய அறிவுநிலையை வளர்த்துங்க. அது பாபாஜி துணையா இருப்பாரு, உங்க கூட இருந்து நானும் வளர்த்துட்டுதான் நான் தொடர்ந்து வந்துருக்கோம். அதனால எங்களுக்கு கிடைக்க நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும் நாங்க பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு பாபாஜி கூட நம்ம சொல்ல போறோம். அவருதான் நம்மளை கொண்டு போய் அந்த பதியோட நம்மள சேர்க்க முடியும். அவரு கூட்டு போனாதான் நாமளாலையும் போக முடியும், நாமளா தனியா போக முடியாது. வகையில் இந்த பயணம் நல்ல பயணம், அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அது அவரே பார்த்துப்பாரு, அவருக்கே விட்டுருங்க. நீங்க கையில எடுத்து சுமக்காது, நீங்க சுமந்தாதான் ரொம்ப சந்தேகம் ஏற்படும். ஏன்னா மனமானது மாறிக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட விட்டீங்கன்னா அவர் எல்லா சமயம் சுமக்க வந்தவர், சுமந்து எவ்வளவு சுமம் வந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அதனால அவர்கிட்டே விட்டுட்டு நாம ஃப்ரீயா அவருடைய சேவையிலையும் தொண்டுகளையும் நம்ம பயணிக்கலாம். ஓம் ஸ்ரீயா பாபா ஜனமோ, ஓம் பாய
நன்றி காத்தி சார். ஓம் கிரிய பாபாஜ நம, ஓம் ஓம் சிவாய நம. அதை மிகவும் அழகாக அந்த கேள்விக்குரிய பதில் கொடுத்திருந்தேன், அது நல்ல முறையில் கிடைத்திருக்கின்றது என்றும் கூறி அதை மிகவும் அழகாக அதற்கு மேலாக அந்த சுமைகளை அதை பற்றிய சிந்தனைகளை பாபாஜியிடமே கொடுத்து விட்டு நாங்கள் எங்களுடைய சாதனையில் பணிகளில் தொண்டுகளில் முறையாக இருப்போமையாக இருந்தால் அந்த விளக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு இறுதி நேரத்தில் கிடைக்கும், அது அந்த அறிவுத்திறன் கிடைக்கும் என்றதை மிகவும் அழகாக கூறியிருந்தீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம.